السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون، إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اتق دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب، أو كما قال عليه الصلاة والسلام، صدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன் மிக்க பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எப்போதும் மனிதர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ விரும்புகிறார்கள். நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் இன்றியமையாதது. அவைகள் இல்லாமல் உலகத்தினுடைய எவ்வளவு வஸ்துக்கள் இருந்தாலும் அந்த வஸ்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகும். ஒருவருக்கு பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, கோடான கோடி சொத்துக்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அவருக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்றால் இந்த வஸ்துக்களை அவரால் அனுபவிக்க முடியாது. இந்த நிம்மதியும் சந்தோஷமும் மனிதனுக்கு ஏற்பட நீதம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே பல இடங்களில் நீதத்தை வலியுறுத்துகிறான். அநியாயத்தை அது தன்னுடைய பண்புமல்ல, அது செய்யவும் கூடாது என்கிறார். ஈமான் உள்ளவர்களே, நீங்கள் நீதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். நீதத்தை அல்லாஹ் விரும்புகிறார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அதல், அல்லாஹ் நீதமாக நடக்கும்படி ஏவுகிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறார். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்கிறார். ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்கிறார். ஆகவே நீதத்தை ரப்பு விரும்புகிறான், அநீதியை நீதம் இல்லாமல் போவதை அல்லாஹ் விரும்புகிறான். நீதம் என்பது, நீதி என்பது உலகத்தில் ஆக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் அதனை மிகவும் கவனிக்கிறான், கண்காணிக்கிறான். யாரு நீதி தவறி அநீதியில் ஈடுபடுகிறார்களோ, அநீதி இழைக்கப்பட்டவர், அவர் எந்த நிலையில் உள்ளவராக இருந்தார், அவர் எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தார், அவர் எந்த அமைப்பில் உள்ளவராக இருந்தார், அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கபூல் செய்கிறான். எந்த அளவுக்கு ஹதீஸில் இருக்கிறது என்றால், அவர் ஒரு பெரிய பாவியாக இருந்தாலும் மகளூமுடைய துவா, அநீதி இழைக்கப்பட்டவருடைய அவருடைய கண்ணீர், அவருடைய மனதில் இருக்கக்கூடிய குமுறல் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அரிசை அது தட்டுகிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜமாத்துகளை அனுப்பி வைக்கும் போது அவர்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதியில், அவர்களுக்கு சொல்லுகின்ற ஆதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் தான், இத்தகி தஅவத்தல் மஸ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துஆவை பயந்துகோங்க, அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பதுஆவுக்கு நீங்க ஆளாகிறாதீங்க என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய இந்த பிரயாணத்தில், நீங்கள் செய்கின்ற முயற்சியில் யாருக்கும் அநியாயம் நடந்து கொள்ளாத விதமாக, யாருக்கும் அநீதி செய்யாத விதத்தில் நீங்கள் உங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பிரயாணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று அநீதி என்பது எல்லா மக்களிடமும் வந்துவிட்டது. நீதம் இல்லாமல், நியாயம் இல்லாமல் நடக்குகின்றது ஒரு சாதாரண சர்வசாதாரணமான விஷயமாகிவிட்டது. தனி மனிதன் முதல் ஆட்சியாளர்கள் வரைக்கும் நீதி தவறுகின்றவர்கள் நிறையவே இருக்கிறார். ஒவ்வொரு துறையிலும் உள்ளவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்கிறான், மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்கிறாள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உரிய அந்த உரிமைகளை கொடுக்காது அநியாயம் செய்கிறார்கள். இதுபோன்று ஊர் தலைவர்கள் ஊர் மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், அந்த பிரஜைகள் தலைவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். அநியாயம் என்பது இந்த பூமியில் அப்படியே பரவி போய் அதற்கு பழக்கப்பட்ட ஒரு சமூகம் போன்று நாங்கள் மாறி இருப்பது ஒரு நல்ல அடையாளம் அல்ல, ஒரு நல்ல சகுனம் அல்ல. யாரும் அநியாயம் செய்துவிட்டு அது ஒரு தலைவரோ ஒரு தளபதியோ அல்லது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோ அல்லது ஒரு ஊர் தலைவரோ அல்லது ஒரு குடும்ப தலைவரோ அநியாயம் செய்துவிட்டு நியாயமாக அமைதியாக தூங்க முடியும் என்று அவர் ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. அநீதி இழைப்பவர்கள் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ மாட்டார். அநியாயம் செய்பவர்களுடைய மரணமும் நல்ல மரணமாக இருக்கார். அநியாயம் செய்பவர்களுடைய இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கார். ஒரு சமூகத்துக்கு அநியாயம் செய்தவர்கள், ஒரு ஊருக்கு அநியாயம் செய்தவர்கள், அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களை தண்டிக்காமல் இந்த உலகத்தை விட்டு அனுப்புவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்ஸகஃபி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்றாலே பலருக்கு அவருடைய சரித்திரம் தெரியும். இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சீரு ஆலாம் இன்புலா என்ற அவர்களுடைய சரித்திர நூலில் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்ஸகஃபியை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே அவர்கள் சொல்கிறார்கள், கான வலூமன் சஃபாகன் லித்திமா, மிக பெரும் அநியாயக்காரனாகவும் பலருடைய இரத்தங்களை ஓட்டிய ஒரு கொலை வரியனாகவும் இருந்ததாக இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார். வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து பிரகாரம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினால் அநியாயமாக கொல்லப்பட்ட உயிர்களுடைய தொகையை பார்த்தால் 120,000 பேர், 120,000 பேர். அவனுடைய கையிலே பலம் இருக்கும் போது சஹாபி என்று பார்க்காமல், தாபியூன்கள் என்று பார்க்காமல், இமாம்கள் என்று பார்க்காமல், அப்பாவிகள் என்று பார்க்காமல், ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல், ஒரு குடும்ப தலைவனே இவனை கொலை செய்தால், இவனுக்கு அநியாயம் செய்தால் அந்த குடும்பமே ஏக்கத்துடன் இருக்குமே என்று எந்த பாவம் புண்ணியம் பார்க்காமல் அநியாயம் செய்தான். அதனுடைய விளைவு அவனுக்கு என்ன? ஒரு மிகப்பெரிய மகான் தான் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள். சயீத் இப்னு ஜுபைரை அவனுக்கு எதிராக பேசுகிறார், கதைக்கிறார் என்பதற்காக கழுத்தை அறுத்து சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஷஹீதாக்கினார். அந்த மரணத்துக்கு பிறகு ஹஜ்ஜாஜுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதி தொலைந்து போனது, நாசமாகிவிட்டான். சரித்திரத்திலே ஹாஃபிஸ் இப்னு கதீர் போன்றவர்கள் அல் விதாயா வ நிஹாயாவிலே பதிவு செய்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எப்போது கொலை செய்தானோ அன்றிலிருந்து கனவிலே சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் வருகிறார்கள். இவனுடைய ஆடையை பிடித்து கொளுக்கி, ஏ அல்லாஹ்வுடைய விரோதியே, அநியாயக்காரனே, என்ன காரணத்துக்காக என்னை படுகொலை செய்தாய், என்ன காரணத்துக்காக என்னை உயிரை போக்கினாய் என்று அவர்கள் கேட்கின்ற கேள்வினால் அதட்டப்பட்டு பயத்துக்குள்ளாகி நிம்மதி இழந்தவனாக அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுவானாம், ஏன் தான் சயீத் இப்னு ஜுபைரை நான் கொலை செய்தனோ, சயீத் இப்னு ஜுபைருக்கு இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிவிட்டனே என்று அவனே அவனுடைய மனதால் வேதனைப்படுகின்ற அளவுக்கு அவனுடைய நிம்மதியை இழந்த ஒருவனாக ஆகிவிட்டான். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நிலைமை இந்த உலகத்திலும் வைப்பதில்லை, நாளை மறுமையிலும் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இடம் கிடையாது. அநியாயக்காரர்களுடைய சரித்திரங்களை படிப்போமேயானால் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கோ ஒரு சமூகத்துக்கோ அநியாயம் செய்ய மாட்டார். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹதீஸில் குதுசியை சொல்கிறார், அல்லாஹ்வை அநியாயத்தை வெறுக்கிறார். மாலிகுல் முல்க், மன்னாதி மன்னன், ஜனாதிபதிகளை முடிவு செய்கிறவன், ஜனாதிபதிகளை அந்த இடங்களுக்கு கொண்டு வருபவன், மன்னர்களை முடிவு செய்பவன், மன்னர்களை அந்த ஆட்சிக்கு பதவிக்கு கொண்டு வருவன், அந்த நாயை சொல்கிற அந்த நாயனை சொல்கிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு முஹர்ரமன் பைனகும் ஃபலா தஸாலம். என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் அநியாயம் செய்வதை எனக்கே ஹராமாக்கிக் கொண்டேன். ஆகவே நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், உங்களில் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசியில் சொல்லுகிற அளவுக்கு அநியாயத்தை வெறுக்குகிற ஒருவனாக, அநியாயத்தை சரிகாணாத ஒருவனாக படைத்த நாயன் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் நீதத்தை விரும்புகிறான். ஆகவே அநியாயக்காரர்களுடைய வரலாற்றை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். பல சரித்திரங்களை வரலாற்று ஆசிரியர்கள் அநியாயக்காரர்களை பற்றி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இறுதி முடிவு என்னதாக ஆனது? உலகத்தின் முதல் மனிதன் என்ற ரீதியில், மனித வரலாற்றில் முதல் முதல் அநியாயம் செய்தவர் முதல் நபி ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன் தான், ஹாபீலும் காபீலும். காபீல் என்ன செய்தார்? தன்னுடைய தம்பி வேறு யாரும் இல்லை, அவரை ஒரு திருமண விடயத்துக்காக தன்னுடைய சகோதரனை படுகொலை செய்தார். துடிக்க துடிக்க இறக்கும் காட்சியை பார்த்தார். இந்த உலகத்தில் முதல் கொலை புரிந்தவர் அவர்தான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு உலகம் முடியும் வரைக்கும் உலகத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கொலைகள் நடைபெறுமோ, மனிதர்களுடைய இரத்தங்கள் அநியாயமாக ஓட்டப்படுமோ, அவ்வளவு கொலைகளிலிருந்தும் ஒரு பங்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு போகும் என்றார். காரணம், கொலை எனும் அநியாயத்தை, உலகத்தில் வாழ இருந்த ஒரு ஆத்மாவை, உலகத்தில் நல்ல பணிகளை செய்ய இருந்த ஒரு நல்ல மனிதனை கொலை செய்து கொலை எனும் வரியாட்டத்தை இந்த பூமியில் துவக்கி வைத்த பாவம் அந்த மனிதனுக்கு இருப்பதனால் அனைத்து கொலைகாரர்களின் பாவத்தின் ஒரு பகுதி அவருக்கு போய் சேர்கிறார். அவருதான் முதல் முதலில் கொலையை துவக்கி வைத்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. இவனுக்கு உலகத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய கைசேதம்தான், சகோதரனை கொலை செய்துவிட்டு அடக்கம் செய்ய தெரியாமல் இருந்தார். என் முதல் மனிதன், முதல் மனிதன் இறந்திருக்கிறார். ஒரு மனிதன் இறந்தால் அவரை என்ன செய்ய வேண்டும்? முறை தெரியாது. சுட்டு எரிப்பதா, கருக்கி போடுவதா, அல்லது வேறென்னவாவது செய்வதா என்று வழி தெரியாமல் பிரிங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரண்டு காகங்களை அனுப்புகிறான். அதிலே ஒரு காகம் மற்ற காகத்துடன் சண்டை பிடித்து அதை கொலை செய்கிறது. ஒரு காகம் கீழே வந்து செத்து விழுகிறது. இப்போது மற்ற காகம் பூமியை தோண்டி அப்படி அந்த காகத்தை நல்லடக்கம் செய்கிறது. இதனை பார்த்துத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கைசேதப்படுகிறான். ஒரு காகத்துக்கு தெரிந்த அறிவு எனக்கு இல்லையே, ஒரு மனிதன் மரணித்தால் பூமியின் மண்ணுக்கு கீழே அவனது உடலத்தை அடக்குவதுதான் முறை, இதற்கு மாற்றமாக ஒன்றும் தெரியாமல் நான் இருந்தனே என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகர் அங்கே சிந்திக்கிறார். இதனை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதா எனும் அத்தியாயத்திலே சொல்கிறார், ஃபபஅத்தல்லாஹு உராபன் யபஹத்து ஃபில் அர்த் லியுரியஹு கைஃப யுவாரி ஸௌஅத்தஹ். அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினார். ஃபபஅத்தல்லாஹு உராபன், எதற்காக அனுப்பினார்? தன்னுடைய சகோதரனின் ஜனாஜாவை, மையத்தை எப்படி கபருக்குள்ளே அடக்க வேண்டும், மண்ணுக்கு கீழே வைத்து மூட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா அந்த காகத்தை அனுப்பினார். அப்போது அவர் கைசேதப்படுகிறார். லிவாரி ஸௌஅதஹி காலயா வைலதா அஅஜஸ்து அன் அகூன மித்ல ஹாதல் குராப், அப்போது சொன்னார், கைசேதமே, இந்த காகத்தை போன்று கூட இருக்க முடியாமல் ஒரு இயலாதவனாக நான் ஆகிவிட்டனே என்று கைசேதப்பட்டார். காகத்துக்கு இருந்த அறிவு எனக்கு இல்லை. காகம் அழகாக தன்னுடைய சகோதர பறவையான காகத்தை அது அப்படி அடக்கம் செய்கிறது, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் என்று அந்த மனிதர் கைசெய்தப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அநியாயக்காரர்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வெற்றி இல்லை. அவர்கள் எப்போதும் கைசெய்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள், இரவு பகலாக கைசெய்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் துவங்குகின்ற எந்த ஒரு காரியமும் நல்லதாக முடியாது, அவர்களுடைய எந்த ஒரு காரியமும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. அது பெரும் கைசேதத்தையும் இழப்புகளையும் நஷ்டங்களையுமே உண்டாக்கும் என்று வரலாறு அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு பெரிய ஒரு அநியாயக்காரனை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் புரூஜ் எனும் அத்தியாயத்திலே சொல்கிறார், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتல் வகூத் என்று அல்லாஹு தஆலா ஒரு நீண்ட சரித்திரத்தை பற்றி குர்ஆனிலே பேசுகிறார். அதுல என்ன, கிடங்கு பெரும் குழியை தோண்டி அதிலே ஈமான் கொண்ட மனிதர்களை நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே பாய சொன்னார். அந்த கிடங்குகளை தோண்டிய கிடங்கு வாசிகளுக்கு சாபம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், குர்ஆனிலே குத்தில என்று வருகின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் லுழின, சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற கருத்துதான் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். இது ஒரு நீண்ட சரித்திரம். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா இதே போன்று சஹீஹான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய பல அறிஞர்கள் அந்த சரித்திரத்தை மிக விரிவாக பேசியிருக்கிறார். அங்கே முன்னைய காலத்தில் ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசர்கள் தங்களுக்கென்று சில காரியங்களை சொல்வதற்காக, எதிர்கால விடயங்களை சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக சூனியக்காரர்களை அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அதனால் ஒவ்வொரு மன்னனும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அவர்களுக்கென்று பிரத்யேகமான சூனியக்காரர்களை வைத்திருந்தார், சாத்திரம் சொல்பவர்களை வைத்திருந்தார். இந்த சூனியக்காரன் வயதாளியாகி அவன் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது தன்னுடைய அரசனுக்கு சொல்கிறான், என்னுடைய அந்திம காலத்தில் நான் இருக்கிறேன், என்னிடத்தில் உள்ள கலைகளை கல்வியை கற்றுக் கொடுக்க ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு இளைஞனை தந்தால் இந்த கல்வி அவனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னான். ஒரு குடும்பத்தில் உள்ள இளைஞனை தெரிவு செய்து அவனை இந்த படிப்புக்காக சூனியக்காரனும் நாளாந்தம் அனுப்பி வைக்கப்படுகிறது. காலையில் போகிறான், மாலையில் வருகிறான். காலையில் வழியாகி ஒரு நாள் இவன் போகும்போது ஒரு மரத்தடியிலே ஒரு மனிதரை பார்க்கிறார், அல்லது அவருடைய ஒரு கூடாரத்துக்குள் ஒரு ராகிபை, ஒரு துறவர, அதாவது ஒரு துறவியை, உலக வாழ்க்கையை வெறுத்து வாழுகின்ற ஒரு மனிதரை அங்கே பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார், மக்களை வைத்து அல்லாஹ்வுடைய குதிரத் சக்திகளை பற்றி பேசுகிறார், ஈமானியாத்தை பற்றி பேசுகிறார், எதை நம்ப வேண்டும் என்பதை பற்றி பேசி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவரும் அந்த சபையிலே உட்காருகிறார். இவருடைய உள்ளத்தில் அவருடைய பேச்சின் ஈர்ப்பு, கவர்ச்சி ஏற்படுகிறது. இதற்கு பிறகு அவருடன் தொடர்பு கொள்கிறார். அல்லாஹ் அவருக்கு அந்த சிறுவனுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறார். கலிமா சொல்லி அவர் ஒரு முஸ்லீமாக மாறுகிறார். இருந்தாலும் இவர் காலையிலே அந்த சபையில் வந்து உட்கார்ந்து விட்டு போகும்போது, அங்கே சூனியத்தை படித்துக் கொடுப்பவருடைய சபைக்கு போகும்போது நேரம் எடுக்கிறது. மாலையில் வீட்டுக்கு வரும்போதும் இந்த துறவியை சந்தித்து விட்டு அவர் வீடு திரும்புகிறார். வீட்டுக்கு வருகிற நேரமும் நேரம் எடுக்கிறது. இப்படியாக இருக்கும்போது இரண்டு இடங்களிலும் அந்த சிறுவனுக்கு பிரச்சனை வருகிறது. இதனை அந்த துறவியிடம் அவர் முன்வைக்கிறார். அந்த ராகிப் சொல்கிறார், நீ இப்படி சொல்லி தந்திரமாக சொல்லி தப்பித்துக்கொள், வீட்டிலிருந்து தாமதமாகி வந்ததனால் இங்கும் தாமதமாகி வருகிறேன், வீட்டுக்கு போய் சொல்லி அந்த சூனிய காரணம் இருந்து தாமதமாக வந்ததனால் வீட்டுக்கு தாமதமாகி வருகிறேன். இப்படியே அவன் அந்த மனிதனிடத்தில் உட்கார்ந்து ஈமானுடைய விஷயங்களை அல்லாஹ்வை பற்றி படிக்கிறான். இதான் சொல்வது, நல்ல தொடர்புகள் மனிதனின் வாழ்க்கையை எங்கோ கொண்டு போய் சேர்ந்தது. கெட்டவர்களை நல்லவர்களுடைய சகவாசம் நல்வழிப்படுத்தும். ஒரு கெட்டவன் ஒரு ஹராமான சூனியத்தை அல்லது அந்த சாத்திரம் சொல்லும் கலையை கற்றுக்கொள்ள போகிறான், நல்லவருடைய சகவாசம் கிடைக்கிறது, அவருடைய வாழ்க்கையின் திசை மாறி அந்த வாழ்க்கை ஒரு வரலாறாக உருவெடுக்கிறான். இப்போது அல்லாஹு தஆலா அவருக்கு ஈமானுடைய ஒரு பெரிய ஒரு பலத்தையும் சக்தியையும் கொடுக்கிறார். இவர் பல அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார், அது நீண்ட சரித்திரம். அப்போது அல்லாஹு தஆலா இவருக்கு இவருடைய துஆ ஈமானுடைய பலத்தினால் நோயாளிகளை குணப்படுத்தும் ஒரு சக்தியை கொடுத்திருந்தார். குருடர்களை தடவினாலே அவர்களுக்கு பார்வை வருகிறது, குஷ்டரோகம் பிடித்தவர்களை தடவினால் அவர்களுடைய குஷ்டரோகத்திலிருந்து அவர்கள் நிவாரணம் பெறுகிறார்கள். அல்லாஹ் இப்படியான ஒரு பலத்தை கொடுத்திருந்தான். சில நேரம் தாவத்துக்கு பாவிப்பதற்காக அப்படி ஒரு பலத்தை கொடுத்திருப்பான். ஒரு நாள் அந்த அரச சபையில் அரசனுடைய பிரத்யேக ஆலோசகராக இருக்கும் ஒருவர், அவருடைய ரெண்டு கண்களும் பார்வைகளும் பல வருடங்களாக இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் இந்த சிறுவனுடன் நடந்த உரையாடலின் போது, என்னுடைய இந்த பார்வையை கொண்டு வர வேண்டும், இந்த குருட்டு தன்மையை நீக்க வேண்டும் என்று சொல்லும் போது சொன்னால், நான் வைத்தியம் செய்வேன், ஆனால் என்னால் சுகப்படுத்த முடியாது, படைத்த நாயனான அல்லாவினால் மாத்திரமே சுகப்படுத்த முடியும், அதற்கு நீ முதலில் அல்லாவை நம்ப வேண்டும் என்று தாவத்து கொடுக்க அந்த மந்திரியும் நம்புகிறார். பின்பு அவருடைய கண் பார்வை மீண்டு வருகிறது, அல்லாஹ் அவருக்கு பார்க்கும் சக்தியை கொடுக்கிறார். இப்போது அரச சபைக்கு போகிறார். அரசன் கேட்கிறான், நீண்ட காலங்களாக பார்வை இல்லாமல் இருந்த உனக்கு எப்படி திடீரென்று இந்த பார்வை வந்தது? அதற்கு அவர், ஒன்றும் சொல்ல முடியாமல் இந்த சிறுவனுடைய செய்தி எப்படி சொல்லவே அந்த மந்திரியை பிடித்து, நீ கலிமாவை மறுக்க வேண்டும், இருந்தது போன்ற பழைய மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சித்திரவதை செய்யப்பட்டு அவர் உயிரிழக்கிறார், ஷஹீதாக மூத்தார். அதன் பிறகு இந்த சிறுவன் பிடிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த துறவியும் பிடிக்கப்படுகிறார், அவரும் உயிர் நிற்க வேண்டிய நிலைமை வருகிறது. நான் வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது இந்த சிறுவனை கொலை செய்ய வேண்டும், மரண தண்டனை கொடுக்கவும் எண்ணம்தான். ஆனால் இவன் ஒரு புத்திசாலியாக நல்லொரு ஆற்றல் மிக்கவனாக இருப்பதனால் இவரை எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக அரசன் தன்னுடைய அடியாட்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் ஒரு மலையின் உச்சிக்கு ஏற்றுங்க, அங்கே இவன் உன்னுடைய பழைய மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்று கூப்பிடுங்க, அப்படி மீண்டால் அவனை திருப்பி கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் மலையிலிருந்து தள்ளி விடுங்கள் என்கிறார். மலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். மலையிலிருந்தே அல்லாவிடத்தில் துஆ செய்கிறான், யா அல்லாஹ், இவர்கள் என்னை தள்ளி விடுவது, நான் ஈமான் கொண்டேன் என்கிறதுக்காக எனக்கு அநியாயம் செய்ய கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய அதிசயம், மலை குலுங்குகிறது, கொண்டு சென்றவர்கள் எல்லாம் கீழே விழுந்து இறக்கிறார்கள். இந்த சிறுவன் அப்படியே சலாமத்தாக அரச சபைக்கு வருகிறார். அதை கண்டு ஆச்சரியம் அடைந்த மன்னர் என்ன நடந்தது என்று விசாரித்து விட்டு இன்னும் சிலருடன் அவனை கடலுக்கு அனுப்புகிறார். இவனை ஒரு போட்டில் ஏற்றி அல்லது ஒரு பாதையில் இவனை ஏற்றி கொண்டு போய் கடல் நடுவிலே உனது பழைய மார்க்கத்துக்கு திரும்புகிறியான்னு கேளுங்கள், தவறும் பட்சத்தில் இவனை கடலிலே தள்ளி விடுங்கள் என்கிறார். கடலிலே கொண்டு செல்லப்படுகிறார். கடல் நடுவிலே இரு கரங்களையும் தூக்கி அல்லாவிடத்திலே துஆ செய்கிறான். அந்த கொண்டு போன அந்த படகு அப்படியே அங்கும் இங்கும் திசை மாறி போக ஆரம்பித்து கவிழ்கிறது. சென்று அவ்வளவு பேரும் இறந்து விடுகிறார்கள். இந்த சிறுவன் தப்பித்து கரைக்கு வந்து சேர்கிறான். கடைசியாக அந்த சிறுவனை சொல்கிறான், நீ அரசனே, என்னை கொலை செய்ய வேண்டுமாக இருந்தார், முதலில் ஒரு திறந்த மைதானத்துக்கு இந்த நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு முன்னிலையில் என்னை ஒரு மேடையில் ஏற்றி எனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அதை என்னுடைய நெற்றிக்கு நேராக வைத்து பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் உலாம் அல்லது பிஸ்மி ரப்பி ஹாதல் உலாம், இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாவின் பெயரை கொண்டு நான் அம்பை வீசுகிறேன் என்று எரிந்தால் நான் மூத்தாக்கி விடுவேன். அந்த சிறுவனுடைய நுணுக்கம், அவனிடத்திலிருந்த திட்டம் தத்துவம் அரசனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முழு நாட்டு மக்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். இவனை தீர்த்து கட்டினால் இந்த இஸ்லாம் என்பது, தீனுல் இஸ்லாம் என்பது முழுமையாக நிர்மூலமாகிவிடும் என்பது அந்த அரசனுடைய கனவு. அதற்காகத்தான் அவன் இப்படியெல்லாம் செய்தான். எல்லோருடைய முன்னிலையிலும் அந்த சிறுவனுடைய அம்பு கூட்டிலிருந்து அம்பை எடுத்து நெற்றிக்கு நேராக வைத்து எரியும் போது, பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் குலாம் என்று சொல்லி எரியும் போது, அங்கே சிறுவனுடைய உயிர் பிரிகிறது. கண்ண நெற்றியிலிருந்து அந்த ஓரத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. அங்கே கையை வைத்தவாறு அந்த சிறுவன் அந்த இடத்தில் விழுந்து உயிர் நிற்கிறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு உயிர் போகிறது. அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அல்லாஹ்வை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள். அனைவர்களும் அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ளே வந்து விட்டார்கள். இறுதியாக என்னாகிறது? அதன் மீது சினமடைந்த, கோபமடைந்தார் அந்த அரசர். பாரி ஒரு கிடங்கை தோண்ட சொல்லி அதிலே விறகு குத்திகளை போட்டு அப்படியே நெருப்பை பற்ற வைத்து அதிலே ஒவ்வொருவர்களாக பாய சொன்னார். யாரெல்லாம் இந்த சிறுவனுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்களோ, புனிதமான இஸ்லாத்தை பின்பற்றினார்களோ, தன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ, அவர்களை எல்லாம் அந்த கிடங்கிலே நெருப்பிலே பாய சொன்னான். அவர்களுடைய உடல்களை நெருப்பிலே கருக்குவதற்காக, அந்த ஈமானிய உள்ளங்களை நெருப்பிலே சுடுவதற்காக. ஆனால் அந்த மனிதர்கள் யாரும் விட்டு கொடுத்ததாக இல்லை. அனைவர்களும் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். நாங்கள் உறுதியாக இதிலே இருப்போம். ஒவ்வொருவர்களாக பாய்ந்து கொண்டிருந்தார். எந்த அளவு கண்டால் ஒரு பெண் தன்னுடைய பால் குடிக்கும் கை குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து நெருப்புக்கு பக்கத்தில் இருந்து சிந்திக்கிறார், இந்த குழந்தைக்காக நாங்கள் இருப்போமான். ஆனால் அந்த குழந்தை, பச்சிலங் குழந்தை பேசுகிறது, தாயே எதற்காக யோசிக்கிறாய், நீ இதனை பாய்ந்து விடு என்று சொல்லுங்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெரியொரு அற்புதத்தை அந்த இடத்திலே ஏற்படுத்தினார். அவர்கள் அங்கே அந்த அவர்களுடைய விடை முடிவடைகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அநியாயம் செய்த அரசனுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவன் எரித்த அந்த கிடங்கு, அந்த தீ குழியிலிருந்து நெருப்பு வெளியே சிதறி வந்து அரசனும் அவனுடைய அடியாட்களும் இந்த ஊமிங்கள் நெருப்பிலே எரிவதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். இதுவும் அலைஹா குழுவது என்று குரான் சொல்லுகிறது. உட்கார்ந்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலே இருந்த நெருப்பின் ஒரு பகுதி வந்து அரசனையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் கருக்கி விடுகிறது. அவர்களும் அந்த நெருப்பிலே, தாங்கள் மூட்டிய நெருப்பிலே அவர்களே சுடுபட்டு இறந்த வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அந்த ஆயத்தினுடைய தொடர்ந்து சொல்கிறான், உங்களுடைய ரப்பு பிடிக்க ஆரம்பித்தால் கடுமையாக பிடிப்பான். உங்களுடைய ரப்பின் பிடி ரொம்ப கடுமையானது என்று சொல்கிறார். ரப்பு நாடியதை அவன் செய்வான். எங்களுடைய ரப்பை மிகைத்து ரப்புக்கு எதிராக ரப்புக்கு சவால் விட்டுக் கொண்டு யாருக்கும் இருக்க முடியாது. அந்த ரப்பு நாடுவதை செய்யக்கூடியவன் என்னும் குர்ஆனின் அந்த பகுதியில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஆகவே அநியாயங்களை தவிர்ப்போம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ள உரிமைகளை கொடுப்போம். அவர்களுடைய ஹக்குகளை, அவர்களுடைய மனித தன்மைகளை, மனிதரின் ரீதியில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை, கௌரவங்களை, உரிமைகளை நாங்கள் கொடுத்து வாழ பழகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் பூரா மனித சமுதாயத்தையும் நல்ல நிலையில் வாழ்வதற்கும் சுபீட்சமாக வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.